بسم الله الرحمن الرحيم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم وكما قال عليه الصلاة والسلام لن يتكم عليكم رياء عند صحابة الفلسطينية أرغنين அல்லாஹ்வை அன்று பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பாடுங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நஹல் உடைய அந்த சூரத்தின் 16வது சூரத், அந்த சூரத்தில் ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீங்கள் அறியாதவைகளை அறிவுள்ளவர்களிடத்தில் அதை அல்லாஹ் உபயோகிக்கும் பொழுது திக்ர் உள்ளவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக, அதை அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஷரியத்துடைய மார்க்கத்தின் எந்த ஒரு விடயத்தையும் அறிவுடன் இல்முடன் விசுவாசத்துடன் ஈமானுடன் செய்தால்தான் புரோசனம் உள்ளதாக இருக்கும். ஈமான் இல்லாமல் அறிவில்லாமல் ஒரு அமல் செய்யப்படும் பொழுது அது அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டாது என்பது மிக தெளிவான ஒரு விடயம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஸ்ஸஹீஹ் புகாரி அவர்களால் தொகுக்கப்பட்ட ஸஹீஹ் புகாரியின் முதல் பாடமாக பாபு பத் அல் வஹி, வஹியுடைய ஆரம்பத்தையும், இரண்டாம் தலைப்பாக கிதாபுல் ஈமான், ஈமானுடைய விவரத்தையும், மூணாம் தலைப்பாக கிதாபுல் இல்ம், இல்முடைய பகுதியையும் இடம்பெற செய்திருக்கிறார்கள். ஸஹீஹ் புகாரி என்பது மிக முக்கியமான ஹதீஸ் கிரந்தங்களில் நூற்றுக்கணக்கான கிரந்தங்களுக்கு ஆயிரக்கணக்கான கிரந்தங்களுக்கு மத்தியில் முதலிடத்தை வகிக்கக்கூடியது. அதனால் மற்ற ஒன்றும் ஆதாரத்துக்குரியது இல்லை என்பது அல்ல. ஸஹீஹ் புகாரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 600 ஹதீஸ்கள் பாடம் இருந்தது. அதிலிருந்து அவர்கள் 7000 ஹதீஸை, அது மீட்டு மீட்டு வரும்பொழுது 2000 ஹதீஸை அல்லது 4000 ஹதீஸை ஆகக்கூடிய கணக்கின்படி 4000 ஹதீஸ்களை தான் இதில் அவர்கள் மீட்டல் இல்லாமல் இடம்பெற செய்திருக்கிறார்கள். இன்னமல் அமால் பின்னியாத், எல்லா அமல்களும் நீயத்தை சரிபடுவதைக் கொண்டுதான் இருக்கிறது என்ற இந்த ஹதீஸை மாத்திரம் ஸஹீஹ் புகாரியில் 7 இடங்களில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். அப்ப 7 இடத்தில் ஒன்று வரும்பொழுது இதை 7ஆகவும் எண்ணலாம், 1ஆகவும் எண்ணலாம். 7ஆக எண்ணினா அது 7000ஆக மாறும். மற்ற எண்ணிக்கையெல்லாம் வைத்து இது 1ஆக எண்ணினால் அது 4000ஆக மாறும். இந்த அடிப்படையில் ஸஹீஹ் புகாரியாக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கும் காரணத்தினால் அதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஹியை பற்றி அறிவிக்கிறார்கள். குர்ஆனுடைய வஹி, குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த தூதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கிறார்கள். இது மிக உறுதியான, சந்தேகமில்லாத, பலமான அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தரப்பட்டிருக்கும் சந்தேகமற்ற, மனிதனுடைய எந்த ஒரு சக்திக்கும் அப்பாற்பட்ட, எந்த ஒரு கலப்பும் இல்லாத மிக தெளிவான ஒரு விடயம்தான் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட வஹி. அந்த வஹியை மனிதன் அடைந்து அந்த வஹியின் மீது ஈமான் கொண்டு அந்த வஹியை தந்திருக்கக்கூடிய அறிவை கற்று அமல் செய்வதைக் கொண்டுதான் மனிதன் ஈரேற்றம் அடைய முடியும். அதனால் வஹி, ஈமான், அறிவு, அதுபோல சுத்தம் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக இபாதாத்துகளும் மாமலாத்துகளும் மாஷரத்தும் அஹ்லாக்கும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இடம்பெற செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஈமானும் இல்மும் மிக அவசியம். ஈமான் இல்லாமல் ஒரு காஃபில் எவ்வளவுதான் தர்மம் செய்தாலும், குர்ஆனுடைய இந்த ஆயத் சில சஹாபாக்களுடைய கருத்தின்படி காஃபிர்களுடைய விடயத்தில் இறங்கியது. சூரத்து தௌபா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஜஅல்தும் ஸிகாயத்துல் ஹஜ் வ இமாரத்துல் மஸ்ஜிதுல் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ ஜஹத ஃபி ஸபீலில்லாஹ் லா யஸ்தவுன இன்தல்லாஹ். ஏ மக்களே, ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறதையும் பள்ளிய கட்டி பராமரிக்கிறதையும் ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபடக்கூடிய மக்களுடன் சமமாக ஆக்குறீர்களா? அப்படின்னா உங்களிடத்துல ஈமானும் இல்லை, ஆகரத்துடைய விசுவாசமும் இல்லை, நீங்க வெறுமனே ஹாஜிக்கு தண்ணி கொடுக்கறீங்க, பள்ளிய மட்டும் கட்டி கொடுக்கறீங்க, அதோட நிப்பாட்டி கொள்றீங்க. தவாப் செய்யறதோ ஹஜ் செய்யறதோ அல்லாஹ்வுடைய கடமைகளை மதிக்கிறதோ அது உங்களிடத்துல இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அதும் இதும் எப்படி சமமாக முடியும் என்றெல்லாம் கேட்கிறான். அஜாய்தும் சிகாயத்தல் ஹாஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதுல் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ ஜஹத ஃபி ஸபீலில்லாஹ் லா யஸ்தவுன இன்தல்லாஹ். இது அல்லாஹ் இடத்துல ஒரு நாளும் சமமாக மாட்டாது என்று சொல்கிறார். அதனால் இந்த குர்ஆனுடைய ஆயத்து மிக தெளிவாக சொல்கிறது, ஈமான் என்பது மிகவும் அவசியம். ஈமான் உள்ளத்தால் வரணும், வெறுமனே நாமால் அல்ல. நாமால் வரக்கூடிய ஈமானையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாக குர்ஆன் சொல்கிறான். வமினன் நாஸ் மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுஃமினீன். அல்லாஹ்வையும் ஆகரத்தையும் ஏற்றுக்கொண்டோம் என்று மக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் மூமின்கள் அல்ல. யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ வமா யஃபஅலூன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன் ஃபி குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹும் அல்லாஹ் மரதா. அவர்கள் வெறுமனே ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அவர்கள் மக்களை மாத்திரமல்ல அவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் ஏன் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான நோய் இருப்பதாக சுட்டி காண்பிக்கிறார். ஆகவேலான சகோதரர்களே, பெரியார்களே, விசுவாசம் என்பதை உள்ளத்தால அதை ஏற்றுக்கொள்வதும் நாவால அதை உறுதிப்படுத்துவதும் செயலால அது செய்து காண்பிப்பதும். ஏதோ ஒன்றுல குறை வரும் பொழுது அந்த ஈமானில் குறை வர்றதுக்கு அடையாளமாக இருக்கும். உள்ளத்தில இல்லாமல் போயிருச்சுன்னு சொன்னா அவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது. இதனாலதான் சூரத்துல் பக்கரா உடைய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹு தஆலா காஃபிர்களையும் மூமின்களையும் முனாஃபிக்கின்களையும் மூணு வகையாக சூரத்துல் பக்கரா அல்லாஹ் பிரித்திருக்கிறான். முஸ்லிமுன் வரைக்கும் மூமின்களை சொல்லிச்சு அல்லாஹ், காஃபிர்களை பத்தி அதை தொடர் சொல்கிறான். அவர்களுக்கு முத்திரிடப்பட்டு விட்டதாக சொல்லிவிட்டுதான் கூட்டம் விசுவாசம் ஈமானுள்ளவர்கள் காஃபிர்கள் முனாஃபிக்கீன்கள். இந்த மூணு வகையாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பிரித்து மிக தெளிவாக நமக்கு முன்வைத்திருக்கிறான். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளத்துல இல்ல வெளியில பசப்புக்கு இருக்குது என்று சொன்னா அது நிஃபாக் நயவஞ்சகத்தின் அடையாளம். உள்ளுக்கும் இல்ல வெளியிலையும் இல்லை என்று சொன்னா அது காஃபிருடைய அடையாளம். உள்ளுக்கும் இருக்குது வெளியும் இருக்குது என்று சொன்னா இதுதான் மூமினுக்குரிய அடையாளம். மூமின்பதை இந்த மூன்றையும் உள்ளடக்கி இருக்கணும். நாவால ஏற்றுக்கொள்ளணும், உள்ளத்தால் உறுதிப்படுத்தணும், உறுப்புகளால செயல்படுத்தணும். செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் பலகீனம் வரும்பொழுது அது ஈமானுடைய பலகீனத்துக்கு அடையாளமாக இருக்கும். துணையுடைய அதால் கேட்கும் பொழுது அதன் பக்கம் போகாமல் இருப்பதை ஈமானுக்குரிய அந்த பலகீனத்துக்குரிய அடையாளமாக இருக்கும். மதுபானத்தில் ஈடுபட்டிருக்கிறது அதை குடிக்கிறதோ விற்கிறதோ பட்டியல ஈடுபட்டிருக்கிறது அதை எடுக்கிறதோ கொடுக்கிறதோ இது ஈமானுடைய பலகீனத்துக்கு அடையாளமாக இருக்கும். அதனால சகோதரர்களே, பெரியார்களே, ஈமான் உள்ளவனாக ஒரு மனிதன் துணியால் இருக்கணும், விசுவாசம் அல்லாஹ்வின் விசுவாசம் அத்தோடு அறிவுள்ளவனாக இருக்கணும். எப்ப மனிதனிடத்தில் மடமை ஏற்படுமோ அந்த மடமை ஏற்படுற காரணத்தினால மனிதன் பல விதமான பாவங்களுக்கு ஆளாகிறான். அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாததற்கு காரணமாக அமைகிறது. ஈமானுடன் இல்ம் சேர்ந்திருக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னது போல கிதாபுல் இல்முடன் கிதாபுல் ஈமானுடன் இல்மையும் சேர்த்திருக்கிறார்கள். அறிவும் ஆரோக்கியமானது, அதை தெரிந்து செய்ய வேண்டும். தெரிந்து செய்யாத பட்சத்தில் மனிதன் தவறான ஒன்றை செய்து அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளாத நிலைமைக்கு ஆளாக்கப்படுகிறான். அல்லாஹ் ஒப்புக்கொள்ள போறதில்லை. அதனால அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக சொல்கிறான், நீங்க தெரியாதவற்றை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு செயல்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிடுகிறார். நம்முடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதை நாம் தெரிந்து செய்ய வேண்டும். வியாபாரமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், அது இன்னொரு வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். அனைத்து விஷயங்களுக்கும் அறிவு மிகவும் முக்கியமாக இருக்கும். ஒரு மனிதன் தொழும் பொழுது அந்த தொழுகையுடைய கடமைகள் என்ன? ஒரு மனிதன் தொழுகிறான், நபியவர்கள் சொன்னார்கள் நீ தொழில உன தொழுகையை மீட்டுக் கொள் சொன்னார்கள். ஏன் அதுல இருப்பு தருப்ப அதனுடைய கடமைகளை விட்டுட்டு தொழுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழு என்றா நீ தொழுகையை சரியாக தொழில் என்று நபியர்கள் மீட்டு தொழ சொன்னார்கள். ஒரு மனிதன் தொழுகும் பொழுது என்ன ஓதணும், எப்படி ஓதணும், எப்படி சஜ்தாவுக்கு செய்யணும், இந்த முறையை கற்றுக்கொள்வது தொழுகிறது எப்படி கடமையோ அதுக்குரிய கடமையை கற்றுக்கொள்வதும் இவனுக்கு கடமை. திருமணம் செய்யறது மாத்திரமல்ல, திருமணம் செய்ததற்கு பிறகு இல்லற வாழ்க்கையில தனக்கு தேவையானவைகளை தெரிந்து கொள்வதே அவனுக்கு அதுக்குரிய கடமை. குழந்தை பெறுவது மாத்திரமல்ல, குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது என்பதை தெரிஞ்சு கொள்வதும் இந்த மனிதனுடைய கடமை. ஒரு மனிதன் ஹலாலான உஜீவனத்துடன் வாழணும், தன்னுடைய சம்பாத்தியம் அதை ஹலாலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் சம்பாதிச்சுதான் ஆகணும். ஹலாலான உணவு வர்றதுக்கு வழி என்ன, சம்பாதிக்க வேண்டும். அப்ப சம்பாதிக்கிறதும் கட்டாயமாக ஆகிவிடும். ஹலாலான உணவு மனிதனுக்கு தேவை என்று சொல்லும் பொழுதே அவன் ஹராமான முறையில் அடைந்து செய்வால் செய்ய முடியாது. அப்பொழுதே அவன் ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும். அவன் அந்த சம்பாதிப்பதை எப்படி என்றும் அவன் தெரிந்து கொள்வதை இவனுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் கணியத்துக்குரிய சகோதரர்களை பிரியாகனே, இந்த அமலை மனிதன் சரியாக செய்து சரியான முறையில் ஒரு விஷயத்தை அறிவதற்கு இந்த மனிதனுக்கு அறிவு தேவைப்படுகிறது. இந்த அறிவை அல்லாஹ் பெற்றுக் கொள்ளுமாறு உத்தரவிடுகிறான். உலகத்துடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டான், உலகத்துடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டார். ஒரு மனிதனுக்கு நோய் வருது, அவன் என்ன செய்கிறான், அதுக்குரியவரை தேடி பார்க்கிறான். எல்லாருக்கிட்டையும் போய் தன்னை கையை கொடுக்கறது இல்ல, தன்னை தலையை கொடுக்கறது இல்ல, தன்னை பல்ல கொடுக்கறது இல்ல, தன்னை நாவை கொடுக்கறது இல்ல, தன்னுடைய எந்த ஒரு உறுப்பையும் சாதாரண மனிதன் கையில கொடுக்கறது இல்ல. அதுக்கு யார் அறிவாளி, மருத்துவத்துறையில யார் இருக்கிறா, MBBS மட்டும் போதாதே, அதில் ஒன்னும் ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கிறாரா என்றதை கொஞ்சம் நல்லா ஆராய்ந்து பார்ப்பதுண்டு. இன்று அது ஸ்பெஷலைஸ்கள் இடத்துல ஸ்பெஷலிஸ்ட் இடத்துல போகணும் என்பதே அது ஒரு சர்வசாதாரணமாக ஒரு சாதாரண மனிதனுக்கும் இருக்குது. அவன் ஒரு கிராமத்தில் எங்கேயோ இருக்கிறான், அவன் எத்தனையோ மலைகள் பிரயாணம் செய்து இரவு 3 மணிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் அடையணும் என்று தேடிக்கொள்வத எங்களுடைய இந்த கண்டி நகரத்தில் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் மனிதன் கவனம் செலுத்துவதுண்டு. ஏன், இந்த துறையில உள்ளவரிடத்துல போய் நான் மறந்தெடுக்கணும். மருந்துக்கு தன்னை ஒப்படைச்சிட்டா, மருந்துக்கு தன்னை ஒப்படைச்சிட்டா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, மருந்துக்கு தன்னை ஒப்படைச்சிட்டா இந்த டாக்டர் நல்ல மற்றதெல்லாம் சரியில்லை என்று சொல்லி இவர் விமர்சிக்கிறதும் இல்லை. எனக்கு இந்த டாக்டர் தான் நல்லதாக என்னுடைய அறிவுக்கேற்ப, என்னுடைய ஆற்றலுக்கேற்ப, என்னுடைய ஆராய்ச்சிக்கேற்ப நான் கண்டு கொண்டேன். அதனால இந்த ஆபரேஷனுக்கு, இந்த மருந்துக்கு, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் இவரை ஒப்படைச்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் செயல்படுறேன். அதனால இந்த உயிர் அல்லாடக்கையில் இருக்குது, இவரை சவபாக பயன்படுத்துறேன். அல்லா தலா நாடினால் என் உயிரை வைப்பான். இந்த அடிப்படையில துணியாவுடைய காரியத்தை செய்கிறோம். ஒரு ஒரு கோர்ஸுடைய ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு லாயரை, ஒரு அட்வொகேட்டரை, ஒரு 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 போய் நாம் பார்க்கிறோம். அவரிடத்துல போய் ஒப்படைக்கிறோம் கேஸ. அந்த கேஸ கொடுத்ததற்கு பிறகு எங்களுடைய தேவையான டாக்குமெண்ட் சமர்ப்பிக்கிறோமே தவிர மற்ற எல்லாரையும் விமர்சிச்சு கொண்டு நான் இருக்கிறது இல்லை. எனக்கு என்ன வேலை, இவரிடத்துல என்ன கேஸ் வெல்லணும், அதுக்குண்டான தஸ்தாவேஜுகளை நான் கொடுக்கணும், என்ற விஷயத்தை நான் சரியாக செய்து கொள்ளணும். அதுக்காக மற்றவர்களை பற்றி எனக்கு பேச்சில்லை, நான் இவரை நம்பியிருக்கிறேன், இவரை இந்த விஷயத்தை வென்று தருவார். மேலான சகோதரர்களை தெரியாதே, உலகத்துடைய விஷயத்தை இப்படிதான் கையாளுறதாக இருந்தால் மார்க்கத்துடைய விஷயத்தையும் இப்படிதான் கையாளணும். மார்க்கத்துடைய விஷயத்தையும் எனக்கு யார் திறமையானவராக இருக்கிறாரோ, யார் நல்லவராக இருக்கிறாரோ அவரிடத்துல போய் நான் இதை முன்வைக்கிறது. அவர் எனக்கு என்ன தீர்ப்பு தருகிறாரோ அதை எடுத்து நான் செயல்படுவது. இந்த இடத்துல மேலான சகோதரர்களை தெரியாதே, நான் இவரிடத்தில் பெற்று அமல் செய்தேன் என்பதற்காக மற்றவரை நான் விமர்சிக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடுறதுதான் உம்மத்துடைய பிளவுக்கு காரணமாக அமைகிறது. உம்மத்தில் ஏன் பிரச்சனை, உம்மத்தில் ஏன் சண்டை, உம்மத்தில் ஏன் பிளவு, இதுதான் காரணம். உண்டை நான் செய்ய போகும் பொழுது மற்றதை விமர்சிக்க போறது, மற்றதை விமர்சிக்கிறதுனால பிரச்சனையும் பிளவும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஒற்றுமை ஒற்றுமை என்று பல வாரமாக பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த ஒற்றுமையை கொண்டு வருவது எப்படி, இதுதான் அதுக்குரிய முறை. ஒன்றுக்கு தாமர்கள் நாம் பொதுமக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஒன்றுக்கு உலமாக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. பொதுமக்களாகிய நாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ளணும். எனக்கு ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு ஒரு டாக்டரிடத்துல என்ன வைத்தியத்தை செய்யறது போல, ஒரு லாயரிடத்துல இந்த கேஸ் ஃபைல் பண்றது போல, ஒரு இன்ஜினியர் இடத்துல என்னுடைய வீட்டுடைய விஷயத்தை, என்னுடைய பில்டிங் இடத்துல ஆலோசனை பெறுறது போல, அவர் சொல்றபடி செய்யறதுனால மற்றவர்களை நான் கிரிட்டிசைஸ் பண்றது இல்லை, இதன்படி நான் அமல் செய்யறது. இதுதான் இந்த குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் இதுதான். உனக்கு தெரியாத தெரிஞ்சவர்களிடத்துல கேளுங்க, அது எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். அதுல ஒரு அழகான ஒரு உதாரணம்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனாக இருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபர், ரெண்டு பேரும் ரெண்டு பெண்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டது. இருவரும் ஒரு குழந்தையுடைய விஷயத்துல சண்டை செய்தாங்க. என்ன குழந்தைய யாருடையது? ஏன் ஒரு குழந்தைய ஓனாய் அதை சாப்பிட்டு விட்டது, இது மற்ற குழந்தையுடைய விஷயத்துல இது என்னுடையது. சுனாமி ஏற்றி வந்த போல ஒரு சர்ச்சை, எல்லோரிடத்திலேயும் ஒரு பிரச்சனை, இது யாருடைய குழந்தை? சுனாமி 81வது குழந்தை என்ற கோட்ஸுக்கு 9 பேர் அந்த சண்டை செஞ்சது போல இரண்டு பேர் சண்டை பிடிச்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு முதல் மூத்த அந்த பெண்ணுக்கு, வயதுல கூடிய அந்த பெண்ணுக்கு தீர்ப்பு வழங்கிறாங்க. வெளியே வந்தோன்னு ரெண்டு பேருக்கு இடையில திரும்ப பிரச்சனை, திரும்ப பிரச்சனை, ஒருவருக்கு ஒருவர் மோதல், இது என்னுடையது என்னுடையது. அந்த தீர்ப்புல அவர்கள் திருப்தி அடைய இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்களை பார்த்து சொன்னாங்க, நான் அப்படின்னு சொன்னா கத்தியால வெட்டி ஒருவருக்கு அறவாசி மற்றவருக்கு அறவாசியை தருகிறேன் சொன்னாங்க. இதை சொல்லும் பொழுது அந்த சிறு சகோதரி, இது ரெண்டு பேர் ஒரு ரிவாயத்தில் ரெண்டு பெண்கள் என்று வந்திருக்குது, இன்னொரு ரிவாயத்தில் ரெண்டு சகோதரிகள் வந்திருக்குது, மூத்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் இடையில. அப்ப இளைய சகோதரி தொடிச்சு சொன்னா இல்ல வேண்டாம் இது அவளுக்கு தான் சொந்தம்னு சொன்னான். இந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இது இளைய சகோதரியுடையது என்று தீர்ப்பு வழங்கினாங்க. தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில ஒரு விஷயத்துல தீர்ப்பு வழங்குறதுல யாருக்குள்ள குழந்தைன்றதுல மாற்று கருத்து. ஆனா தகப்பனும் மகனும் சண்டை பிடிச்சுக்கணும் இல்ல, நீ சொன்னது பிள்ள நான் சொன்னது பிள்ள என்ற இருவருக்கும் இடையில தகராறு ஒன்று கிடையாது. அவர் அவருடைய இடத்துல சரிதான், இவர் இவருடைய இடத்துல சரிதான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு டாக்டர் இடத்துல மருந்து குடிச்சீங்க, அவர் தந்தது சுகமாக இல்லை, அதை இன்னொரு டாக்டரை பாக்குறீங்க. மார்க்கத்துடைய விஷயத்துல நீங்க உங்களுக்கு மார்க்க தீர்ப்பு தரப்பட்டது, அந்த மார்க்க தீர்ப்பு கொடுத்தவர் அவர் சரியானவராக இருக்கணும். அவர் பிழையானவராக இருந்தா அவர் கொடுக்கிறதும் பிள்ளையாகத்தான் இருக்கும். அவர் சரியாக இருந்தா இப்ப என்ன விஷயம், அவர் சரியாக இருந்து அவர் பிழையாக தீர்ப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு நன்மைதான். அவர் சரியாக இருந்து பிழையாக தீர்ப்பு கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மைதான் என்பதை சஹீஹ் முஸ்லிமுடைய 4462 ஹதீஸ் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஹக்கமல் ஹாகிம் فاجتهد ثم اصاب فله اجران. அவர் சரியாக இருந்து சரியான தீர்ப்பு கொடுத்தால் அவருக்கு ரெண்டு நன்மை. فاذا حكم فاجتهد ثم اخطا ஆராய்ச்சி செய்தார் ஆனால் பிழை இழைத்து விட்டார் அவருக்கு நன்மைதான் என்று சொன்னார்கள். அவருக்கு ஒரு நன்மை, அவர் செய்ததற்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கிறது. சஹாபாக்கள் ரெண்டு கூட்டமாக பிரிந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்று ஹலாலாக இருக்குது, ஒன்று ஹராம போல தென்படுகிறது. இது ஒரு பிரச்சனைக்குரிய பிளவுக்குரிய விஷயம் அல்ல. மதீனால இருந்து சஹாபாக்கள் அனுப்பினாங்க, பனு குறைதா இந்த இடத்துல போய் நீங்க தொழுங்க என்று நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, நபி சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்களுடைய அசருடைய தொழுகைய அசல் இல்லாஃபி பனு குறைதா, பனு குறைதால போய் தான் நீங்க தொழணும். மதீனால இருந்து போகக்கூடிய சஹாபாக்கள் யூதர்களுடைய ஒரு யுத்தத்துக்காக போய் கொண்டிருக்கிறாங்க, அங்கு போய்தான் அசர் தொழணும். மதீனால இருந்து பிரயாணம் செய்து போகணும், போகக்கூடிய சஹாபாக்கள் இடையில அசருடைய நேரம் கலாவாக போகுது, நபி அவங்க அங்க போய் தானே தொழ சொன்னாங்க, நாங்க எப்படி அங்க போய் சேருவோமா இல்லையா? சேரும் நேரத்துல சூரியன் அது மறைந்து விடும், இப்ப தொழுகிறதா இல்லையா என்று ரெண்டு பிரச்சனை உண்டாயிருச்சு. ஒரு சாரார் தொழுதாங்க, ஒரு சாரார் தொழ இல்ல. அப்ப ஒரு சாரார் நபிக்கு வழிபட்டாங்க, ஒரு சாரார் நபிக்கு வழிபட இல்ல. ஒரு சாரார் அல்லாவுக்கு வழிபட்டாங்க, ஒரு சாரார் அல்லாவுக்கு மாறு செய்தாங்க. இந்த ரெண்டு விஷயமும் நடந்து ஒரு சாரார் தொழுதாங்க அசர் அதனுடைய நேரத்தில், மற்றவங்க நபி அவங்க சொன்ன பிரகாரம் அங்கு போய் தொழுதாங்க. ரெண்டு பேரும் வந்து நபியிடத்துல கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ரெண்டு பேரும் ஹக்கில தான் என்று சொன்னாங்க. பிரச்சனை படுங்க, இது பிரச்சனையாக இல்ல, இது ஒரு சண்டையாக மாற்றல, இது ஒரு யுத்தமாக மாற்றல, இது ஒரு பிளவாக மாற்றல. வேளாண் சோதர்களே, ஒரு சாரார் இன்னொரு சாரார் மீது சாடும் பொழுது, ஒரு மார்க் அறிஞர் இன்னொரு மார்க் அறிஞரை சாடும் பொழுது, அங்குதான் பிரச்சனையும் ஃபித்னாக்களும் குழப்பமும் உண்டாகிறது. இதனால இந்த கட்டத்தில் நாம் இதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். மார்க்கத்துடைய விஷயத்தை நாங்கள் கேட்டு அமல் செய்யறோம், அதில் ஆக நல்ல என்ன தெரிஞ்சு கொள்ளணும், இவர் இதுக்குரியவர் தானா? ஒரு காலம் இருந்தது இலங்கையில உலமாக்கள் மிச்சம் குறைவாக இருந்தாங்க, அந்த நேரம் அதை தேடி ஆராய்ந்து கொள்வது கஷ்டமாக இருந்தது. இந்த அல்ஹம்துலில்லா 100 மதரசாக்கள், அதுவும் கிதாப் ஆலிம்களாக கூடிய சுமார் 70-80 மதரசாக்கள். உலமாக்கள் பள்ளியிலையும் இருக்கிறாங்க, மதரசாக்களும் இருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கும் மதரசா. அப்ப அந்த ஊர்ல மதரசா என்று சொல்லும்போது குரானையும் ஹதீஸையும் ஓதை கொடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் என்ன கற்பிச்சு கொடுக்கிறாங்க, அல்லாஹ் ரசூலை கற்பிச்சு கொடுக்கிறாங்க. அப்ப அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அங்குள்ள உலமாக்கள் இடத்துல அந்தந்த பகுதிகளில் 46 ஜம்யத்துல் கிளைகள், அந்த கிளைகள் இருக்குது. மார்க்க விஷயத்தை மிக நேசாக தெரிந்து கொள்றதுக்கு வழிகள் அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது நாங்க ஏன் கிளம்பட்டுக் கொள்ளணும், நாங்க ஏன் பிரச்சனை பட்டுக் கொள்ளணும்? எனக்கு அல்லாஹ் குரானையும் ஹதீஸையும் சுவந்த உலமாக்கள் அல்லாஹ் 100 கணக்கில், 1000 கணக்கில், 3000 சொச்ச உலமாக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள, ஒருவருக்கு ஒருவரை பிடிக்கும், ஒருவருக்கு இன்னொருவரை பிடிக்கும், அதுக்காக மற்றவரை குறை சொல்றது என்பது அல்ல. சஹீஹ் புகாரில ஹஜ்ஜுடைய பாடத்துல மிக தெளிவாக இந்த விஷயம் வந்திருக்கு. ஹஜ்ஜுடைய பாடம், சஹாபாக்கள் மக்கால ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. இப்ப என்ன செய்யணும், தவாஃபுல் வதா செய்யணும். மாதவிடாய் ஏற்பட்டு தவாஃபுல் வதா அந்த இறுதி தவாஃப செஞ்சிட்டு தான் திரும்பணும். கடமை செய்யாம திரும்பினா தம் கொடுக்கணுமா இல்லையா என்றதுல சஹாபாக்களுடைய 2 கருத்து இருந்தது. ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த பெண்ணுக்கு தவாஃப் செய்ய வேண்டிய கடமை இல்ல, தம்மும் கொடுக்க தேவையில்லை, இவளால இவள் நின்றாள் என்று சொன்னா வந்த அந்த குரூப் எல்லாரும் நிக்க வேண்டிய ஏற்படும், அதனால தவாஃபுல் வதா செய்யாம திரும்பி போகலாம். ஒரு சாரார் இல்ல இப்படிதான் இல்ல செய்யதான் வேணும் என்று நின்றாங்க. 2 சாராரும் ஒரு 2 சஹாபாக்கள் யாரும் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ள இல்ல. யாருக்கு இந்த கருத்து இஷ்டமோ எடுக்க வேண்டியது, யாருக்கு அந்த கருத்து எடுக்க வேண்டியது. இதுக்காக பிளவுபட்டு உம்மத்துடைய ஒற்றுமையை பாலாக்கி போனா மேலான சகோதரர்களே பெரியார்களே மிக பரிதாபமான நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கப்படுவோம். ஒவ்வொருவரும் இந்த பகுதியை தெரிஞ்சு கொள்ளணும். இதில் ஆக முக்கியம் என்னது, இவர் அறிவுள்ளவரா என்பதை தெரிஞ்சு கொள்றது. அறிவில்லாத வலி கேட்க இருக்கக்கூடிய அல்லாவுக்கு உருவத்தை கற்பிக்கக்கூடிய அல்லாவுக்கு அல்லாவுடைய இறுதி நபிக்கு பிறகும் நபி வரலாம் என்று சொல்லக்கூடிய அல்லது சஹாபாக்களை முன்னோர்களை திட்டி ஏசி பத்வா செய்து அவர்கள் மீது சந்தேகம் உண்டாக்கக்கூடிய ஒருவரிடத்தில் போய் மார்க்கத்தை நீங்க கேட்க போனா அவருக்குரிய வரிக்கேட்டில் தான் ஆளாக வேண்டி ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு நபி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒருவன் காதியானி குலாம் மிர்சா அகமது காதியானி இந்தியாவில் தோன்றினான். அவன் யார், பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் சாதாரண ஒரு கிளாக்காக இருந்தவன். அவன் கொஞ்சம் அரப படிச்சு கொஞ்சம் அவன் வேற துறையில படிச்சு அப்படி அவன் ஒரு தன்ன நபியின்றி அவன் இந்தியாவில காதியான்ல தன்ன காதியானி என்று நபி என்று வாதிடு செய்து 1880 சுச்சத்தில் ஆரம்பிக்கப்பட்டு 1908 அவன் ஒரு டாய்லெட்ல மலம் கழித்துக் கொண்டு வாயில வாந்தி எடுத்துக்கொண்டு செத்தான். அவன் மிர்சா குலாம் அகமது காதியானி. இப்ப இவரை உலகம் எல்லாம் உலமாக்கள் 120 நாட்டு உலமாக்கள் ஒன்று சேர்ந்து மிர்சா குலாம் அகமது காதியானி என்பவன் அவன் நபிக்கு மாற்றமாக பிறந்தவன், அவனுடைய நபித்துவம் வாழாட்டு பொய்யானது என்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சமீபத்தில் அயலன் பத்திரிகையிலே வந்ததாக கேள்விப்பட்டோம், வீரகேசிலே வந்ததாக கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்டவர்கள் நபி வரலாம் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்வார்கள். இப்ப யாரும் இதை ஃபாலோ பண்ணி போனா எங்களுக்கு யாருக்கும் ஹக்க தேடி போனீங்க, உங்களுக்கு 2 நன்மை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. நீங்களும் அவனோட சேர்ந்து நரகவாதி ஆகுவீங்க என்று தான் சொல்ல முடியும். இது மிகவும் தெளிவான விஷயம், இதுல யாரும் சந்தேகப்படுத்திக் கொள்வது அல்ல, மிகவும் தெளிவு. அந்த தொற்று இன்று வரைக்கும், இதனாலதான் நீர்கொழும்புல இருந்து எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்புல பசியாலையில இன்னும் சில பகுதிகளில் இந்த காதியானி என்பவர்கள் இருக்கிறாங்க. யாரும் கல்யாணம் பேசி வந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து வரும். நீங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுப்பீங்க, மகளை போய் குடிச்சிருக்கிறீங்க ஒரு காதியானிக்கு, அவன் சுத்தமாக ஒரு காஃபிர். ஒரு கிறிஸ்டியனுடைய விஷயத்துல எங்களுக்கு பயம் இல்ல, ஒரு பௌத்தனுடைய விஷயத்துல எங்களுக்கு பயம் இல்ல, ஒரு ஹிந்துடைய விஷயத்துல எங்களுக்கு பயம் இல்ல. யாரும் போய் அவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டீங்க. ஆனா ஒரு காதியான் அவன் வரக்குள்ள ஒரு முஸ்லீம் என்று தான் வருவான். ஆனா முடிச்சதுக்கு பிறகு சொல்லுவான், நானும் ஒரு நபி, என்ன இறுதி நபிக்கு பிறகு நபியை ஏற்றுக்கொள்ள கூடுவான். அதுக்கு பிறகு பெரிய பிச்சாட்டம், குழந்தை எடுக்கிறதா விடுறதா என்ற அந்த ஆபத்து ஏற்படுகிறது. சில விஷயம் இருக்குது திட்ட தெளிவானது. அல்லாவுக்கு உருவம் கற்பித்தார் அப்துல் ரவுப் என்பவர் காத்தாங்குடியில அந்த கொள்கையிலிருந்து மாறிக்கொண்டதாக இப்ப அவர் பகிரங்க அறிவித்தல் கொடுத்திருக்கிறார். 1979 ஜமியத்துல்லாஹ் மூலமாக அப்படி கொள்கையில் உள்ளவர் ஒரு அல்லாவை அல்லாவுக்கு உருவம் கற்பிக்கக்கூடியவர் அவர் காஃபிர் என்று தீர்மானம் கொடுக்கப்பட்டது. இதுல மாற்று கருத்துண்டீங்களா, தவறான ஒரு இடத்துல போய் தனக்கு தீர்ப்பு பெற்றுக் கொண்டே நான் நல்ல குறையில தான் இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒருபோதும் அவர் நேரான வழியில் இருக்க முடியாது. இதே போல வேளாண் சகோதரர்களை பெரியார்களே, சாபாக்களையோ நபிமார்களையோ அவை அவர்களுக்கு தவறான ஒரு வாசகத்தை கற்பிக்கக்கூடியவன். தஸ்லிமா நஸ்ரீன் அல்லது சல்மான் ருஷ்டி குரானையும் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டே குரானையும் அல்லாஹ் ரசூலையும் சந்தேகம் ஏற்படுத்தக்கூடியவர். நான் என்ன புரிந்து கொள்ளணும், இந்த அடிப்படையில யார் எங்களை வலிக்கெடுக்க பார்க்கிறார்களோ எங்களுடைய அறிவு எங்களுடைய ஈமான் எங்களை பாதுகாக்கணும். நாங்கள் குழப்பத்தில் ஆகவே தேவையில்லை, நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு தெளிவை தந்திருக்கிறார். இந்த நாட்டில் நமக்கு எல்லா வழிகாட்டலும் இருக்கும் பொழுது நமக்கு மதரசாக்கள் இருக்குது, உலமாக்கள் இருக்கிறாங்க, ஜமியத்துலமாவுடைய கிளைகள் இருக்குது. நாங்கள் மார்க்கத்தை நல்ல முறையில அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்ல நீனுடைய கிரந்தங்களை நமக்கு தந்திருக்கும் பொழுது நாங்கள் பிளவுபட்டு பிரச்சனைப்பட்டு சின்ன 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 விஷயங்கள்ல இன்னைக்கு நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய காலம் உண்டு அல்ல. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது உம்மத்துல, நாங்கள் சரியான முறையில வாரத்துக்கு ஒரு ஆளுமிடத்துல போய் ஒன்று கேட்கறீங்க, உங்களுக்கு தெரியும் நல்ல படித்தவர், 8 வருஷம் மதரசால ஓதிருக்கிறார், இன்னும் மார்க்க தீர்ப்புகளை படிச்சிருக்கிறார், நல்ல அனுபவசாலியாக இருக்கிறார், ஒரு விஷயத்தை கேட்டு அமல் செஞ்சீங்க, அவர் உங்களுக்கு பிள்ளையாகத்தான் சொல்லி தந்தார், அவர் வேணுமென்று பிள்ளையாக சொல்லித்தர போறதில்லை, அவர் தன்னுடைய ஆராய்ச்சியின் படி ஒரு விஷயத்தில் அவர் பிள்ளையிட்டார். இப்ப அதுக்குரிய தவறு உங்கள் மீது வரமாட்டாவே, நீங்க நடுமாதியாக விட்டீங்க, அல்ல இடத்துல அல்ல உங்களுக்கு கூடிய தரப்போகிறான். அதனால இது அவர் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று பிரச்சனை படுத்தி அவர்களிடத்தில் பிரவீனம் உண்டாக்குறது, இதை நாங்கள் கூடிய அளவு தவிர்த்து கொள்வதை கொண்டுதான் நிச்சயமாக நாங்கள் சரியான அறிவுள்ளவர்களாக மாற முடியும், நாங்கள் பாதுகாவலாக இருக்க முடியும். பிழையான ஒரு தீர்ப்பை ஒருவர் கொடுக்கும் பொழுது அவர் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காதி தீர்ப்பு வழங்கக்கூடியவர் மூணு வகைப்படுவார்கள், ஒன்று சொர்க்கவாதி, ரெண்டு பேர் நரகவாதிகள். சொர்க்கவாதி யார், சரியாக விளங்கி சரியான தீர்ப்பு கொடுத்தவர் சொர்க்கவாதி, சரியாக விளங்கி பிழையாக தீர்ப்பு கொடுத்தவர் நரகவாதி. இன்னும் தன்னுடைய மனஇச்சைக்காக வேண்டி பிழையாக தனக்கு அந்த அறிவு இல்லை ஆனா பிழையாக தீர்ப்பு கொடுத்தார் அவரும் நரகவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சாபிக்கு தலையில காயம் பேண்டேஜ் போடப்பட்டிருக்குது, குளிப்பு கடுமையாக இருந்துச்சு, ஒருவரிடத்தில் போய் தீர்ப்பு கேட்டார், தீர்ப்பு கொடுக்கிறவரும் சாபிதான். அல்லாஹ் சில விஷயங்களை எங்களுக்கு கட்டிக்கிறதுக்காக, நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாங்கள் பிழை இழைக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் எமக்கு தெளிவுபடுத்திருக்கிறான். அந்த சஹாபி போய் கேட்ட நேரத்தில் நீங்க ஜுனுபாலியாக இருந்தா குளித்துக் கொள்ளுங்கள், சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனுடைய ஆயத்து வந்திருக்கு. இப்ப இவருக்கு ஜுனுபாலி குளிப்பு கடமையாக விட்டது, தலையில காயம் பேண்டேஜ் கட்டப்பட்டிருக்குது, இப்ப நான் குளிக்கிறதா இல்லையா என்பதை ஒருவரிடத்துல போய் கேட்டார். அந்த சாபி தீர்ப்பு கொடுத்தால் நீங்க குளிக்கத்தான் வேண்டும், தலையில காயம் பேண்டேஜ் போடப்பட்டிருக்கு, தலையில தண்ணி அள்ளி ஊத்தினார், அதே நேரத்தில் வஃபாத்தாகிவிட்டார். இந்த வஃபாத்தானவுடன் இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் அந்த தீர்ப்பு வழங்கியவர்களை பார்த்து சொன்னாங்க, அனைத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மனிதரை கொண்டு போட்டீங்க, ஏன் தெரியாம தீர்ப்பு வழங்கினீங்க. அவர் தீர்ப்பு வழங்கக்கூடிய பொறுப்பு நான் அதுக்கு தகவலில்லை, நான் 3 வருஷம் தான் மதரசால ஓதி இருக்கிறேன், நான் தலைப்பால் அணிஞ்சு நான் பெரிய தாடி வச்சு நான் ஜுப்பா அணிஞ்சு நான் மார்க்க தீர்ப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன். இப்ப அவரும் விளங்கணும், எனக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கலுமா, அமானிதம் என்ன எனக்கு தெரியாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல மார்க்க தீர்ப்பு கேட்கப்பட்டது, சொன்னாங்க எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொல்வது நிஸ்ஃபுல் இல்ம், அது என்னுடைய அறப்பகுதி என்று சொன்னாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மகரிப் மொரோக்கோக்கு போன நேரம் ஒரு நீண்ட கியூ ஒன்று இருந்தது, மார்க்க தேர்வு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, 40 கேள்வி கேட்கப்பட்டது, தெரியாது தெரியாதுன்னு சொன்னாங்க. தெரியாது என்று சொல்றதை ஒரு மனிதனுடைய இல்முக்கு உச்சகட்டத்தில் இருக்கிறதுக்கு அடையாளம், இல்ம் இல்லாதவன் தான் எல்லாத்துக்கும் தீர்ப்பு வழங்குவான், தெரியாததுக்கும் தீர்ப்பு வழங்குவான். தெரியாததுக்கும் தீர்ப்பு வழங்கினா நிறைய சொன்னாலும் மலைக்கேட்டில் பிறரையும் மலைக்கேட்டில் ஆக்க வேண்டிய நிலைப்பாடு உண்டாகும். அதனால எங்களுடைய ஒரு முக்கியமான கடமை, நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு அறியும் பொழுது யாரிடத்துல போய் கேட்கிறோம், கேட்டோம் என்று சொன்னா உறுதியாக, எப்படி ஒரு டாக்டர் இடத்துல மரணம் இருக்கிறது போல ஒரு கேஸ் ஃபைல் பண்றது போல, அதுக்குரிய வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்னது, அங்க அவர் பிழை செய்து நீங்க கேஸ்ல ஃபெயில் ஆகலாம், இங்க அப்படி அல்ல, நீங்க சரியான ஒரு மனிதனிடத்துல ஒரு விஷயத்தை ஒப்படைச்சீங்கன்னு சொன்னா அவர் என்ன தீர்ப்பு தந்தாரோ அதுல நீங்க செய்து பிழையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு கூலியதான் தரப்போகிறான், தவிர அல்லாஹ் உங்களை குற்றவாளியாக மாட்டான். அதனால அது ஒரு பிரச்சனையாக அது ஒரு பிளவாக நாங்கள் ஒருபோதும் ஆக்கிக் கொள்ளக் கூடாது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கத்தை அறிந்து செயல்படுவதை மிகவும் அவசியம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலையும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதர் மௌத்தாகும் பொழுது உயிர் எழுகிற பழக்கம் இருக்கிறது, மரண சாசனம், லாஸ்ட் வில். உலக வழக்கத்தில் என்னது, வாப்பா எழுதுறது யாருக்கு தெரியுமா? மகனுக்கு. மகனுக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் நான் உயிர் எழுகிட்டு மௌத்தாகிறேன். சகோதரர்களுக்கு தெரியாதே, இந்த வசியத் உயிர், இந்த சாசனம், இந்த லாஸ்ட் வில் எழுதுறது இருக்குது. நீங்க அவரோட பிள்ளைக்கு, அவரோட மனைவிக்கு, அவரோட தாய்க்கு தந்தைக்கு நீங்க எழுத தேவையில்லை. அது அல்லாஹ் எழுதியிருக்கிறான். இது எங்க மடத்தனம், மடமையின் அடையாளம். இதுல மார்க்கம் புரியாதது. இதனால என்ன பிள்ளைக்கு எவ்வளவு, என்ன பிள்ளைக்கு உங்களோட பிள்ளைக்கு எவ்வளவு நீங்க கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிசால 11-12 ஆயத்துல யூசிக்குமுல்லாஹு ஃபீ ஔலாதிக்கும் லித்தக்ரி மிஸ்ல ஹத்தில் உன்ஸயைன். அல்லாஹ் நீ இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளாக யாருக்கு அனந்தர சொத்தை கொடுக்கணும், மகனுக்கு ஒரு பங்கு, சொன்னா பெண்களுக்கு எத்தனை பங்கு, பெண்களுக்கு மூணு குழந்தைகள், ஒரு ஆண் ரெண்டு பெண் என்று சொல்லும் பொழுது இந்த பெண்ணுக்கு ஒவ்வொரு பங்கு போகணும் என்று சொன்னா இந்த ஆணுக்கு ரெண்டு பங்கு கிடைக்கும். அப்ப 3 லட்சம் ரூபாய் அங்கு இருக்கும் என்று சொன்னா, வேற சகோதரர்களை பெரியார்களே, இந்த ஆணுக்கு 4 லட்சம் ரூபாய் இருக்கும் பொழுது இந்த ஆணுக்கு 2 லட்சமும் இந்த பெண்ணுக்கு ஒன்று போகும். மிக தெளிவு குர்ஆன்ல. இத்தனை ரக்கா சுபம், அசர், மகரிப், இஷா என்று அல்லாஹ் சொல்லல. ஆனா சொத்து பிரிக்கிறது எப்படி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஏன் இதனுடைய முக்கியத்துவம்? அதனால நீங்க உங்க பிள்ளைக்கு பிரிக்க தேவையில்லை, அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். நீங்க என்ன செய்யணும், வசியத்து செய்யறதை விட நல்லதுதான் வாழ்நாள்ல தர்மம் செய்யறது. வாழ்நாள்ல முந்திக்கொள்ளுங்க நல்ல விஷயத்துக்கு. அல்லவே குர்ஆனுடைய இந்த ஆயத்து மிக தெளிவாக சொல்கிறது, அன்ஃபிகூ ஃபீ ஸபீலில்லாஹ் வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்தி அஹதுக்குமுல் மௌத். மௌத் வருவதற்கு முன்பே தர்மம் செய்து கொள்ளுங்க. ஆக சிறந்ததுதான் வாழ்நாள்ல தர்மம் செய்யறது. அவே அதை செய்ய முடியதுன்னு சொன்னா, இங்க வச்சுக்கொள்ளணும்னு ஆசை இருந்தா வசியத்து செய்யுங்க. யாருக்கு அனந்தர சொத்து கிடைக்காது உங்களுக்கு, வாப்பா அம்மாக்கு அவங்க சொத்துல பங்கு இருக்குது, மகனுக்கு மகளுக்கு உங்க சொத்துல பங்கு இருக்குது, மகன் மகள் எல்லாம் இருக்கும் பொழுது, வாப்பா அம்மாவும் இருக்கும் பொழுது சகோதரருக்கு போக மாட்டாதே, சாட்சிக்கு போக மாட்டாதே, மாமிக்கு போக மாட்டாதே, அது அவர்களுக்கு வராது. அவர்களுக்கு உங்களை மூணுல உண்ட வசியத்தை செய்யணும். யாருக்கு அனந்தர சொத்து கிடைக்க மாட்டாதோ அவர்களுக்கு மூணுல ஒன்று சாசனம் வசியத்தில் எழுதிட்டு போகணும். நாங்க மௌத்தாகும் பொழுது ஏன் சொத்துல மதரசாக்கு கொடுக்கப்பட மாட்டாது, ஏன் சொத்துல பள்ளிக்கு கொடுக்கப்பட மாட்டாது, ஏன் சொத்துல அந்த எத்தீமுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அப்ப என்ன செய்யலாம், வசியத் எழுதலாம். இதுதான் கருத்து. லாஸ்ட்வில் அல்லாஹ் அனந்தர சொத்து எப்படி கொடுக்கணும் என்றது கொடுத்திருக்கிறான். நாங்க மௌத்தாகிட்டான் ஆட்டோமேட்டிக்காக. ஒருவர் சொன்னார், நான் மௌத்தாகினா என் மையத்துக்கும் நீ வரக்கூடாது, என் மையத்துல என் வீட்டுக்கு வரக்கூடாது, என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, நான் மௌத்தாகினா என் வீட்டுக்கு வரக்கூடாது. மௌத்தாகினு கேள்வி எழுப்பினது, இவன் வீட்டுக்கு போக இயலுமா? தத்துவா கேட்டு போன நேரம் சொன்னாங்க, தாராளமாக போகலாம். அவர் சொன்னார், என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது. எப்ப மௌத்தாகினாரோ இவருடைய வீடு அல்ல, இது அனந்தர காலங்களுக்கு போயிருச்சு. யாருக்கு போகணும், அவர்களுக்கு போயிருச்சு. அதனால வேற சோதனை பெரியார்களே, ஒன்றுக்குது ஹதியாக தன்னுடைய வாழ்நாள்ல கொடுக்கிறது, குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்நாள்ல கொடுக்கிறது தான் ஏற்றமானது. இன்றைக்கு பெற்றோர்கள் எல்லாரும் எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சுக்கொண்டு ஒன்று எழுதுறதும் இல்லை, ஒன்று கொடுக்கறதும் இல்லை, எந்த அடிப்படையில் வச்சு கொடுறது சொல்றது இல்ல, கடைசியில் எல்லாரும் பின்னிக்கொண்டு சண்டையிலையும் பிரச்சனையிலையும் கோர்ட்ஸ்லையும் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் செலவழிக்க வேண்டியது. அரசிறந்தது தனக்கு ஒரு பங்கு வச்சுக்கொண்டு இந்த பிள்ளை இந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு இப்படி இந்த பங்கு பிரிச்சு கொடுக்கிறது. அதில் ஆண் பெண் என்ற பிரிவினை இல்லாமல் எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கிறது ஏற்றம். எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கிறது ஏற்றம். வேணும்னா மௌத்தானதுக்கு பிறகு உள்ள சட்டப்படி ஒருவருக்கு கொஞ்சம் கூட கொடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. மௌத்துடைய அனந்தர சொத்தை பிரிக்கிற முறைப்படி பிரிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. ஏற்றம் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கிறது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸஹீஹ் முஸ்லிம் புகாரியுடைய ஒரு ஹதீஸ். ஒரு சஹாபிக்கு கொடுத்தவங்க எல்லாத்தையும் நபி கேட்டாங்க, எல்லா குழந்தைகளுக்கும் சமயம் கொடுத்தையா? இல்ல யா ரசூலல்லாஹ், அவர் நான் திருப்பி எடு, எல்லாருக்கும் சரிசமமாக கொடுன்னு சொன்னாங்க. மேலான சகோதரர்களை பெரியார்களே, ஒன்றுக்கு அனந்தர சொத்து உயிர் எழுதுகிறது. இதை தெளிவாக புரிந்து கொள்வோம். உயிர் எழுதும் விஷயத்துல நாங்க மரண சாசன அது யாருக்கு எழுதுவோம், அந்த மரண சாசனத்தை எழுதுவோம். அனந்தர சொத்து கிடைக்காதவர்களுக்கு யாருக்கு கிடைக்கணுமோ அது அவர்களுக்கு கொடுக்கதான் வேணும். ஒருவருடைய மனைவி மௌத்தாயிட்டா குழந்தை இருக்குதான் பார்க்கப்படும். குழந்தை இல்லைன்னு சொன்னா அந்த கணவனுக்கு அவருடைய சொத்துல அறுவாசி போகும். மற்றதெல்லாம் சகோதர சகோதரர்கள் இருப்பாங்க என்று சொன்னால் அவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அதே ஒரு ஒரு சின்ன நகையாக இருக்கலாம், ஒரு சின்ன நகையாக இருக்கலாம். இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கடந்த வருடம் என்னுடைய ஒரு மகள் 14 நாள்ல வஃபாத் ஆகினார். அவளுக்கு கிஃப்ட் வந்திருந்தது. அதே ஒரு நகையாக, ஒரு ஒரு கொட்டாக, ஒரு பொருளாக. நானும் என்னுடைய குழந்தையும் என்னுடைய மனைவியும் நான் சொன்ன இந்த சொத்து என்னுடைய மகள் அது பிறந்து வாழ்ந்த பொழுது அவளுக்கு ஹதியாவாக கிடைச்சது. இத ஒரு யாருக்கும் எனக்கு தூக்கி கொடுக்க முடியாது. என் குழந்தைகளுக்கும் என் மனைவிக்கும் எனக்கும் இதுல பங்கு வரணும். இதுதான் மார்க்கம். இதை புரியாம செயல்பட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்முல் ஃபரைஸ் வல்முல் நாஸ் இந்த அனந்தர சொத்தை பத்தி படிச்சு கொள்ளுங்க, கற்றுக் கொடுங்க. எப்படி ஒரு காலமும் இந்த அறிவு எடுபட்டு போகும். அப்பதான் உம்மத்துல ஃபித்னா உண்டாகும். பாப்பா மௌத்தாயிட்டு போகல, ரெண்டு பிள்ளைய வச்சுட்டு போறார். அது சின்ன பிள்ளையாக இருக்கலாம், பெரிய பிள்ளையாக இருக்கலாம். ரெண்டு பேருக்கும் ஆண் பிள்ளையாக இருந்தா சரிசமமாக, இவருக்கு ஒரு கோடினா அவருக்கும் ஒரு கோடிதான், இவர் கை குழந்தை அவர் பெரியவர் அவர் பெரியவருக்கும் ஒரு கோடிதான், சிறியவருக்கும் ஒரு கோடிதான். அதுல வித்தியாசம் ஒன்று இருக்க மாட்டாரு. அவர் வாழ்நாள்ல கொடுத்திருந்தார்னா அதுக்கு நாங்க என்ன பாக்கிறோம், எந்த ஹோல்டு உண்டு இருக்கணும், எந்த புடி உண்டு இருக்கணும், அதுக்காக வேண்டிய இல்ல. உங்களோட புடிக்கு நீங்க ஒரு பகுதியை வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் பிரிச்சு கொடுத்துருங்க, நிம்மதியாக இருப்பீங்க, அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க, நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க. இந்த முறைகளை இது சில உதாரணங்கள். எல்லாத்தையும் இந்த ஜும்மால சொல்லி பிடிக்க முடியாது. ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, மார்க்கம் ஈமானோட இல்மு மிகவும் அவசியம். இல்ம நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உலமாக்கள் இடத்துல நாங்கள் போகணும். உலமாக்கள் இடத்துல போய் மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்ளும் பொழுது உலமாக்களை தகுந்தவர்களாக தெரிந்து செய்து கொள்ளணும். அந்த தெரிவு செய்யற நேரத்தில் தகுந்தவர் ஒரு தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு அதை வச்சுக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் எழுத்து பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து உம்மத்தில பிரச்சனைக்கு காரணமாக ஆக்கக்கூடாது. சஹாபாக்கள் இடத்துல ஒரு காலமும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததில்லை. மார்க்க தீர்ப்புல ரெண்டு பேருடைய கருத்து ரெண்டாக இருக்க முடியும். இதுதான் இயற்கை, இதுதான் அந்த சொற்று என்று மட்டும் வரக்கூடியவை. அதுக்காக குழப்பத்தையும் சித்ராவையும் ஒவ்வொரு சாரா சாடிக்கொண்டு பிரச்சனை படுத்தி உம்மத்தில ஃபித்னா ஏற்படுத்தாமல் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எங்களுடைய எல்லா வகையான பிரச்சனைகளையும் பாதுகாப்பாயாக, எல்லா வகையிலையும் ஹைர் ஏற்படுத்துவாயாக. எங்களிடத்தில் மார்க்கத்தை ஈமானுடன் அறிவுடன் புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்குவாயாக. வாஹர்தா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அலீ ஸாத் அஸ்மீ ஸிஃபாத் ஸமீ ஸிஃபாத் கபீர் ஷான் ஜல்ல கத்ர ஃபீ ذிக்ரி முதா அல் அம்ரு ஜலீல் புர்ஹான் ஃபஹீம் அல் இஸ்மி கஸீர் அல் இல்ம் வஸீர் அல் மிக்தல் குஃப்ரான் ஜமீல் ஸலா ஜஸில் அதா முஜீப் துஆ அமல் இஹ்ஸான் سرين اسامي الشديد لك أطلع علي مزاو السلطان ونشهد لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمد عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما ما فيا أيها الناس وحد الله فإن التوحيد رسول الطاعات واتقوا الله فإن التقوى أملاك الحسنات عليكم بالسنة فإن السنة تعدل الطاعة ومن أطاع الله رسوله فقد رشد واهتدى قال الله تبارك وتعالى فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بآيات الذكر الحكيم وأستغفر لكم سائر المسلمين فاستغفروه